அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை வாரம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்நாட்களிலே நாம் நாகும் தீர்க்க தரிசனத்தை கற்று வருகிறோம்.
வாசிக்கிறேன், நாகும் 2:7. அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். இங்கே அவள் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று என்று இருந்திருக்க வேண்டும். நீங்கள் புறா கூட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு இடத்திலே கூட்டமாக மேயும், பின்னர் சிறிது நேரத்திலே கூட்டமாக பறக்க ஆரம்பிக்கும். அவ்வாறு பறக்கும் பொழுது அது சிறகுகளை அடிக்கும் சத்தத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அது மார்பிலே அடித்துக் கொண்டு போவது போல இருக்கும். நாகும் அந்த காரியத்தை இங்கே குறிப்பிட்டு தன்னுடைய செய்தியை தத்ரூபமாக சொல்கிறார். மேலும் புறாக்களின் சத்தத்தை கவனித்து பார்த்தீர்களானால் அதுவும் புலம்பலை போல இருக்கும். ஆகவேதான் புலம்பலின் புறா என்று பொதுவாக இதை அழைப்பார்கள். இந்த புறாவின் புலம்பலின் சத்தம் புறாவின் அன்பின் அழைப்பு என்று கூறுவதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். சரி, நாகும் 2:8 பாருங்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது, இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நெல்லுங்கள் நெல்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. இங்கே நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்திற்குள்ளே வெள்ளம் புகுந்தது. அந்த நகரம் தண்ணீர் தடாகம் போல ஒரு ஏரி போல ஆகிவிட்டது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நெல்லுங்கள் நெல்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை என்று வாசிக்கிறோம். அதாவது அவர்களிடத்திலே நின்று யுத்தம் செய்யும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வெள்ளத்தோடு எதிராளிகளும் வருகிறதை பார்த்தவுடன் அவர்கள் முடிவு செய்துவிட்டார்கள். இது படை தளபதிகளுக்கு செவி சாய்க்கிறதற்கு ஏற்ற நேரம் அல்ல, நமது உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓடிவிட்டார்கள். ஆகவே அவர்களை நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொன்னாலும் நில்லாமல் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினார்கள். நாகும் 2:9 பாருங்கள். வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்றோ ஒரு நாள் மனம் திரும்பியிருந்தாலும் கர்த்தரை விட்டு சோரம் போன இந்த நினிவையின் மேலே தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பினார். அப்படி எதிராளிகள் இதற்கு எதிராக வரும்பொழுது அவர்கள் அந்த வெள்ளியையும் பொன்னையும் கொள்ளையாக எடுத்துச் செல்லும்படியாக அழைக்கப்பட்டார்கள். சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருட்களும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவே நகரம் மிகவும் செல்வ செழிப்புள்ள நகரம் மட்டுமல்ல, மிகவும் அழகு சாதன பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் பயன்படுத்தியவர்கள். அவர்களுடைய அரண்மனை மிகவும் அழகானதாகவும் மக்கள் மிகவும் ஆடம்பரத்திலே வசிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அநேக போரிலே அநேக பெரும் தேசங்களை வெற்றி பெற்று கொள்ளையாடி வந்திருந்தார்கள். ஏன், தெற்கு இஸ்ரவேல் ராஜ்யமாகிய யூதாவும் இவர்களுக்கு அப்பொழுது கப்பம் கட்டிக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த நினிவே நகரம் செழுமை வாய்ந்ததாய் இருந்தது. இப்பொழுது வீழ்ச்சியுறும் பொழுது எதிராளிகள் அதை அள்ளிச் செல்லும்படியாக அழைக்கப்பட்டார்கள். நாகும் 2:10 பார்ப்போம். அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. இங்கே அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள் என்று வாசிக்கிறோம். அசீரியா உலகின் பல பகுதிகளிலே படையெடுத்து சென்று அங்கெல்லாம் கிடைத்த கொள்ளையை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிராளிகள் வந்து அவை எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். எனவேதான் மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்ன? உங்கள் முழங்கால்கள் தள்ளாடுகிறது, அது ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொள்கிறது. ஏனென்றால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தமாகும். உங்கள் இருதயத்திலே பயம் இருக்கிறது. அசீரியர்களுக்கு அன்று நடந்தது இதுதான் பிரியமானவர்களே. எல்லா இடுப்புகளிலேயும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. இந்த காலகட்டமானது மிகவும் பயம் நிறைந்ததாக காணப்பட்டது. ஏனென்றால் அண்டைய உலகத்தால் தாங்கள் வெறுக்கப்பட்டதை அசீரியர்கள் அறிவார்கள். அவர்களுடைய கொடூரத்தனமான குணத்தினால் அவர்களை சுற்றி வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் அவர்களை வெறுத்தார்கள். இப்பொழுது இவர்கள் மீது பழிவாங்கும் காரியம் நடைபெற்றது. நாகம் சொல்கிறார், அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இல்லாமல் எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது என்கிறார். அவர்கள் ஒருவேளை ரெட்டு உடுத்தி தங்கள் தலைகளின் மேலே சாம்பலை அள்ளி போட்டுக் கொண்டதால் அவ்வாறு முகங்கள் கருத்திருக்கும் என்று நாம் சொல்லலாம். தொடர்ந்து நாகம் 2:11 பாருங்கள். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பால சிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? அசீரியா தேசமும் பாபிலோன் தேசமும் சிங்கத்தை தங்களுடைய ராஜ்யத்தின் சின்னமாக பயன்படுத்தினார்கள். இங்கே அசீரியாவிலே காணப்பட்ட உண்மையான சிங்கங்களை பற்றி குறிப்பிட வாய்ப்பிருக்கிறது. அல்லது அங்கே அசீரியாவிலே வாழ்ந்த வாலிபர்களை குறிப்பிட்டு சொல்லவும் இது வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் சிங்கம் என்பது வலிமையின் அடையாளமாயிருக்கிறது. ஆனால் இங்கே மொத்தத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம் இதுதான். அது உண்மையான சிங்கத்தை குறித்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய ராணுவத்தின் பலத்தை குறித்தாலும் சரி, அவைகள் சென்றுவிட்டன. அவைகள் அழிக்கப்பட்டு விட்டதால் அவைகள் ஒளிந்து போயின. நாகம் 2:12 சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொண்டு இறைகளினால் தன் கெபிகளிலும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. இங்கே நாம் பார்ப்பது, நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல, உண்மையான சிங்கமோ அல்லது அசீரிய ராணுவத்தை குறிக்கிறதோ அது பிரச்சனை இல்லை. இவை ஒரு காலகட்டத்திலே நன்கு போஷிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அவைகளுக்கு சாப்பிடுவதற்கென்று ஒன்றுமில்லை. ஏனென்றால் எதிராளிகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். 13 இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகை எழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே நான் வாசிப்பது என்ன? இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என்று சொல்கிறார். தேவன் இவ்வாறு அநேக இடத்திலே சொல்கிறதில்லை. அதேபோல கோகு மாகோகுக்கு எதிராக எசேக்கியேல் 38:39 இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிகாரங்கள் இப்பொழுது இருக்கிற ரஷ்யாவை குறிக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தேவன் இவர்களை பார்த்து நான் உனக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த தேசங்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்படுகின்றன. அவைகளுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து விட்டார்கள். இந்த தேசம் உருவாகும் முன்னரே அதை வெறுத்து விட்டதாக தேவன் சொல்லிவிட்டார். நாகமும் நான் உனக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னதை கூறுகிறார். இவர் நினைவையை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த நினைவை மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே யோனாவின் மூலமாக சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கேட்டவுடன் அவர்கள் தேவனிடத்திலே திரும்பினார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்திலே அவரை விட்டுவிட்டு உலகத்தை பார்த்து திரும்பிவிட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு காலத்திலே ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை குறித்து உங்களோடு பேசினதினாலே, உங்கள் அக்கிரமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினதினாலே நீங்கள் மனமுடைந்து மனம் திரும்பியிருப்பீர்கள். ஆனால் இன்று அந்த வாழ்க்கையிலே தொடர்கிறீர்களா, அல்லது நீங்களும் இந்த நினைவை மக்களைப் போல பின்வாங்கி பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே சென்று விட்டீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெளிச்சம் இருந்து அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இவ்விதமாகத்தான் சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:23 பாருங்கள். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் கண்களிலே வெளிச்சம் பிரகாசமாக பட்டும் நீங்கள் பார்க்க இயலவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பார்வையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு சுரங்கத்திலே பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது அதிலே அநேகர் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை மீட்பு படையினர் வெகு விரைவிலேயே மீட்டு எடுத்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி பணியை செய்வதற்காக அவர்கள் விளக்குகளை கொளுத்தினார்கள். அப்பொழுது அங்கே மீட்கப்பட்ட வாலிபர்களிலே ஒருவன், நீங்கள் ஏன் இன்னும் விளக்கை ஏற்றவில்லை என்று கேட்டான். அப்பொழுது எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். இந்த சுரங்க வெடி விபத்து அவன் பார்வையை தொலைத்து விட்டதை அறிந்து வருத்தப்பட்டார்கள். ஆனால் பாருங்கள், அதற்கு முன்பு எல்லாரும் இருளுக்குள்ளாக இருக்கும்பொழுது இந்த வாலிபன் பார்வையை இழந்து விட்டான் என்று எவராலும் சொல்ல இயலவில்லை. ஏன், அந்த வாலிபனாலும் சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் விளக்கு இன்னும் வரவில்லை என்றே அவன் எண்ணினான். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அதாவது, இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்வை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஒரு ஓவியத்தையே நாகும் நமக்கு தருகிறார். அசீரியர்களுக்கு வெளிச்சம் இருந்தது, ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள். நீங்கள் ஒளியை புறக்கணித்தீர்களானால் உங்கள் பொறுப்பு அதிகமாயிருக்கும். ரதங்களை புகையெழும்ப எரித்து போடுவேன், பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் இங்கே சிங்கங்களை பற்றி சொல்லப்படுகிறதை பார்க்க வேண்டும். இது உண்மையான சிங்கங்களை அல்லது இளம் வாலிபர்களை குறிக்கலாம். ஆனாலும் இந்த இடத்திலே இது இளைஞர்களையே குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் சிங்கமானது தேசத்தின் வலிமைக்கு அடையாளமாயிருக்கிறது. சரி, இந்த வசனத்திலே நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன், உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று நாகும் கூறியிருக்கிறார். இதன் திட்டவட்டமான முடிவை குறித்து இந்த குறிப்பு சொல்லுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் கிருபையாக நினிவேயை ரட்சித்தார். அவர்கள் தேவனுடைய செய்தியை கேட்டபொழுது தேவனிடமாக திரும்பினார்கள். ஆகவே அவர் அவர்களை அழிக்கவில்லை. ஆனால் காலம் கடந்தபோதோ இந்த ஜனங்கள் விசுவாச துரோகத்திலே வீழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். தேவன் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன், நான் உங்களை கீழே விழ தள்ளப் போகிறேன், நான் உங்களை அழிப்பேன், அதற்கு பின்னர் நீங்கள் தோன்றப்போவதே இல்லை என்று சொல்கிறார். இன்றும் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கும் அவர் தருகிற செய்தி இதுதான். அவர் முழுமையாகவே நியாயம் தீர்த்து விடுவார் என்பதுதான் இதன் பொருள். சரி, இப்பொழுது நாம் 3 அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் சிந்திப்போம். இந்த 3 அதிகாரத்திலே நாகும் நினைவின் அழிவிற்கான காரணத்தை பற்றி சொல்கிறதை பார்க்கலாம். மேலும் தேவன் இந்த நினைவையை அழித்தது நியாயமானதுதான் என்று நாகும் நியாயம் கற்பிக்கிறதையும் பார்க்கலாம். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 6:7 சொல்லப்பட்டிருக்கிற உண்மைக்கு இந்த நகரத்தின் அழிவு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த சத்தியம் ஒரு தேசத்திற்கும் பொருந்தும். இவ்விதமாகவே தேவன் தேசங்களோடும் பலதரப்பட்ட தனி நபர்களோடும் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நினைவையின் அழிவை குறித்து இங்கே அவர் தெளிவுபட விளக்கமாய் சொல்கிறார். இதைப்போல வேறு எங்கும் வேறு எந்த மொழியிலேயும் இதைப்போன்று விளக்கமாக காண முடியாது. பாருங்கள், நாகும் 3:1, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நாம் இங்கே நினிவே நகரத்தின் உள்ளான நிலைமையை தெளிவாய் பார்க்கிறோம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அசீரிய தேசத்தின் தலைநகரான நினிவே மிகவும் கொடூரமானதாக, இரத்த பழி நிறைந்ததாய் அறியப்பட்டது. மற்ற தேசத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களை கண்டு அஞ்சி நடுங்கினார்கள். இந்த அசீரியர்களின் படை மிகவும் மெதுவாக நகர்ந்து சென்றாலும் அது புயல் போல வழியிலே காணப்படும் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு விழுங்கிவிட்டுதான் செல்லும். இந்த அசீரியர்களின் கையிலே விழுகிறதை விட அவர்களை பிடிக்கப் போகும் சமுதாயத்தினர் மொத்தமாக தற்கொலை செய்து கொள்வது அப்பொழுது நடந்து வந்தது. அவ்வளவு தூரம் மக்கள் இந்த கொடியவர்களுக்கு அஞ்சினார்கள். இந்த வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன? அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். அசீரியாவை எந்த தேசத்தாரும் நம்பி சார்ந்திருக்க இயலாது. காரணம் என்னவென்றால், அது தன்னுடைய வாக்குறுதியிலே உண்மையாயிருக்காது. ஆபத்து காலத்திலே உதவுவதாகவும் பாதுகாப்பதாகவும் அசீரியா சொன்னாலும் நம்ப முடியாது. அது சொன்ன காரியத்தை செய்யாது. இன்றும் கூட சில தேசங்களோ சில தனிப்பட்ட நபர்களோ இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வானளாவிய உறுதிமொழிகளை உடன்படிக்கைகளை தருவார்கள். ஆனால் நெருங்கி செல்லும் பொழுது கையை விரித்து விடுவார்கள். அவர்கள் தாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லவில்லை என்றும் அடித்து பேசுவார்கள். இதுதான் இன்றைய நிலை. எவரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. மனிதர்கள் இடையேயோ தேசங்களுக்கு இடையிலேயோ உண்மையில்லை. முழுவதும் வஞ்சகம் நிறைந்து காணப்படுகிறது. இன்றைய தேவை நம்பத்தகுந்த மனிதர்கள், நம்பத்தகுந்த தேசங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாக்குகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்கை இறுதி வரை காக்க வேண்டும் என்று அதிலே உறுதியாயிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் வார்த்தைகளை மற்றவர்கள் நம்ப முடியுமா? அப்படி இல்லை என்று உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும் என்று கேளுங்கள். தேவன் நினிவேயை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு காரணம், அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருந்தது. இன்றும் கூட உலகத்தின் பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட நிலைமையையே நாம் பார்க்கிறோம். வீட்டை பூட்டிவிட்டு சென்றாலும் பாதுகாப்பில்லை. ஒரு வீட்டிற்கு ஒரு இடத்திலே ஒரு இரும்பு கதவை போட்டு எத்தனையோ பூட்டுகளை பூட்டினாலும் பாதுகாவல் இல்லை. நாம் இன்று எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இப்பொழுது ஒரு நாகரீக உலகிலே வாழ்கிறோம் என்று சொல்கிறோமா? நாகம் கூறுவது இந்திய சமுதாயத்திற்கும் அப்படியே பொருந்துகிற ஒன்றாய் இருக்கிறது. நாகுமை பார்த்து ஒருவேளை நாம் இவ்வாறு கேட்கலாம், நாகுமே, நீர் எங்களை குறித்துதான் முன்னே சொல்லியிருக்கிறீரோ? நீர் நினைவையை குறித்து ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர். ஆனால் இது இந்திய உலகத்தை அப்படியே சொல்கிறதே என்று கூட கேட்கலாம். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புறஜாதியார் தேசங்களோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை யோனாவின் புஸ்தகமும் நாகூமின் புஸ்தகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுடைய அரசில் பரலோக ராஜ்யம் தலையிடுகிறது என்பதையும் இது காண்பிக்கிறது. தேவன் இன்றும் மனிதனுடைய பாவத்திற்கு எதிராக செயல்பட முடிவு செய்திருக்கிறார். அவரால் தேசத்திற்கு எதிராகவும் செயல்பட முடியும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் வரலாற்றை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அநேக பெரிய பெரிய நாகரீகங்களாக கருதப்பட்டவை இன்று குப்பையோடு குப்பையாக கிடக்கிறதை பார்க்கலாம். ஏனென்றால் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து விட்டார். இதுதான் காரணம். எந்த ஒரு தேசமும் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட தேசம் அல்ல. ஒருவேளை மேற்கத்திய நாடுகள் தாங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமான நாடுகள் என்று நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அப்படி இல்லை. அவ்வாறு பெரிய தேசங்களாக வலிமை வாய்ந்த பழம்பெரும் தேசங்களாக விளங்கியவற்றையும் தேவன் என்று குப்பை மேடலாக்கிவிட்டதை வரலாற்றிலே பார்க்கலாம். அவர் முன்பாக எந்த தேசமும் செல்லமான ஒரு தேசம் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக மட்டும் அவருடைய செல்ல பிள்ளையாகிவிட முடியாது. நாம் அவருடைய வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். அதே வேளையிலே பிரியமான பிள்ளைகளாகிய நாம் இஷ்டம் போல வாழ்ந்துவிடலாம் என்று அர்த்தமல்ல. தொடர்ந்து நாம் அவருடைய சித்தப்படி வாழ்கிறவர்களாக, அவருடைய கட்டுப்பாட்டிலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மீறி செல்வோம் என்றால், தொடர்ந்து அவரை விட்டு பின்வாங்கின வாழ்க்கையை நடத்துவோம் என்றால், தேசங்களை நியாயம் தீர்த்தவர் என்னையும் உங்களையும் நியாயம் தீர்க்க கடந்து வருவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்து, ஒவ்வொரு நாளும் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்வீர்களா? அப்படி என்றால் அவருடைய பாதுகாவலை நீங்கள் நம்பியிருக்கலாம். அவருக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே அவருடைய பாதுகாவலை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பாவத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதற்காக உமக்கு நன்றி ஐயா. அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை அறிந்தவர்கள், உம்முடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், யாராவது பின்வாங்கி போன நிலைமையிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்பதாக இன்றே இப்பொழுதே மறுபடியும் மனம் திரும்பி உம்மை பற்றிக் கொள்ள, உம்மை பிடித்துக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யார் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நிலைமையை உணர்ந்து உம்மிடத்திலே மனம் திரும்புகிறார்களோ, மனம் கசந்து தங்களை குறித்து வேதனைப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறார்களோ, அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி அவர்கள் பாவங்களை மன்னித்து புதிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நேயர்களே, கடந்த வாரம் ஒளிபரப்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவும் மிஸ்டு கால் மூலமாகவும் தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர் அரக்கோணத்தைச் சேர்ந்த காந்தி ரூபன் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த மாலதி.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 30:5.